சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. ஆண்டவர் உரைத்தது, உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இந்த இறை சிந்தனையின் நேரத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுளோடு இணைந்து ஆண்டவர் விரும்புகிற விதமாக மீட்பின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக இறந்த, அதாவது விண்ணக பிறப்படைந்த பிள்ளைகளை நாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே சமயம் நம்முடைய நிறைவையும் நம்முடைய முடிவையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பவுலடியார் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அடிமை நிலையிலிருந்து எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். கடவுள் என்ன கொடுத்தார் என்ன கொடுத்தாருன்னு நம்ம கேட்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, கடவுள் என்ன கொடுத்தார். நிறைய இடத்துல நிறைய விதமாக அது பேசப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்தார்? கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். இது நிறைய பேருக்கு புரியாது. அடிமை நிலையிலிருந்து நம்ம எங்கே அடிமையாக இருக்கிறோம், நம்ம என்ன நல்லதானே இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஓடுகிறவர்களுக்கு இந்த அடிமை வாழ்வினுடைய நிலை என்பது தெரியாது. ஆகவே இதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிற கிறிஸ்துவை யாருன்னு தெரியாது. கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முயற்சிக்கிற ஒவ்வொருத்தருமே அவர் கொடுத்திருக்கிற விடுதலையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லட்னா அந்த உணர்தலுக்கான அர்த்தம் இருக்காது. நிறைய கிறிஸ்தவங்க நம்ம உலகத்தில் இருக்கிறாங்க. எல்லாமே நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, கோடிக்கணக்கான மக்கள். எத்தனை பேர் கிறிஸ்து எனக்கு என்ன கொடுத்தார் என்று தெரிந்து வைத்திருக்கிறாங்க. போய் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு. ஆனால் என்ன கொடுத்தார் இயேசு? இந்த கேள்வியை யாராவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இயேசு எனக்கு நல்ல குடும்பம் கொடுத்துருக்கிறாருங்க, பிள்ளைங்க கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நமக்கு எதெல்லாம் நன்மையாக தெரியுதோ அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பணம் கொடுத்துருக்கிறாரு, பொருள் கொடுத்துருக்கிறாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. கடவுள் உண்மையிலேயே உனக்கு எதை கொடுத்தார்? கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து, விடுதலைங்கிற அபிஷேகத்தை அடிமை நிலையிலிருந்த நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்க வந்து குடும்ப பிரச்சனை, கணவரிடமிருந்து விடுதலை பெறுவதா, விலக்கு அளிப்பதா, அந்த திருமணத்திலிருந்து விடைபெற்று கொள்வதா, அல்லது திருமணத்தை தொடர்ந்து எடுத்து செல்வதா என்பதிலே ஒரு போராட்டம். அவர்களோடு உட்கார்ந்து பேசிய பொழுது நிறைய பிரச்சனைகளை அவங்க ஒன்று ரெண்டுன்னு சொன்னாங்க. மிகவும் பரிதாபத்திற்குரிய நேரம், வாழ்க்கை முறை கேட்குற போதே நமக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த சகோதரியினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, நான் வந்து திருமணம் ஆன பிறகு நான் ஒரு அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அடிமை வாழ்வு வாழ்கிறேன். அப்போ அந்த மகள் விரும்புகிறது என்ன? ஒரு விடுதலை வாழ்வு. விடுதலை வாழ்வுனா என்ன? நான் நினச்சதை செய்யணும், நான் விரும்பினதை சாப்பிடணும், எனக்கு உடம்பு சுகம் இல்லைன்னா நான் ரெஸ்ட் எடுக்கணும், இதெல்லாம் அந்த வீட்டில் எனக்கு இல்லை, என்னை அங்கே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இதே போல் சம்பவங்கள் உங்கள் வீடுகளிலேயும் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ எல்லோருடைய உள்ளத்திலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நாம் நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ முடியலையே, எல்லோரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. திருமணம் ஆன உடனேயும் மருமகளுடைய கேரக்டர் வந்து ரொம்ப பரிதாபத்திற்குரிய கேரக்டர். நிறைய ஒரு பூசையில் அப்படி தான் சொன்னேன், நம்ம மருமகளை தான் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம், மருமகள் பக்கம் இருந்து தான் நிறைய வேலைகளை நம்ம வந்து செய்தணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக மருமகளாக போகிறவங்கெல்லாம் ரைட்டு, மாமியாரெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலை. எதற்காக இந்த அதுக்கு ஒரு சில எதிர்ப்பு குரல் எல்லாம் வந்தது, உங்களுக்கு தெரியுமா மருமக வந்து என்னென்ன பண்ணுறான்னு தெரியுமா அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம அதை மறுக்கலை. அதனால தான் சொல்லுகிறேன், ஏசுநாதர் சாமி சொன்னது போல தான், எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிறீங்க ஆனால் எல்லாரும் நல்லவர்கள் இல்லை அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு கயவன் இருக்கிறான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அதே போல் நம்ம சொல்லுகிற போது கேட்டகாரிக்கல் அப்படின்னா முழுமைக்குமா எல்லாமே அப்படி தான் அப்படி சொல்ல முடியாது. இப்போ மருமகள்கள் பக்கமாக நம்ம இருந்து இரக்கமாக பேசுகிறோம், எதுக்காகனா அந்த மகள் தான் வேறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் நடப்படுகிறாள். அந்த மகளினுடைய பக்கம்தான் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா புது இடம், புது சாப்பாடு, புது விதமான வாழ்க்கை முறை, புது மாமியார், புது கணவர். பாருங்கள், இந்த ஒரு மகள் எல்லாவற்றையும் அவள் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள். சரி செய்கிறதுன்னா அதை வந்து கடந்து செல்ல. மற்றவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு மகள் தான் புதுசு. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த பக்கமாக இருந்து நம்ம பார்க்க பழகிக்கொள்ளணும். அப்படி பார்க்குற குடும்பங்கள் ஜெயிச்சிரும். இந்த மருமகள் வந்து நம்ம பக்கம் நின்று நம்ம சொல்கிறபடி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பங்கள், எந்த மருமகள் வந்து நான் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு பிளவு வந்துடும். அந்த இடத்துல தான் அடிமை வாழ்க்கை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எதற்காக இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக நான் பேசுகிறேன். ஒரு சாதாரண குடும்பத்தில் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி வாழணுங்கிற நிலையிலேயே ஒரு நபர் வந்து யோசிக்கிறாங்க, எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா, இந்த உலகம் முழுமைக்குமான அந்த அடையாளத்தை நம்ம வைத்து யோசிக்கிற பொழுது பாவம் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்படுது. பாவத்திற்கு நம்ம எல்லாம் அடிமைகளாக மாறிட்டோம். பாவம் எப்படி அடிமைத்தனத்தை கொடுக்குது? இப்போது எனக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது, ஆசை எல்லாத்துக்கும் இருக்கணும். ஆனால் ஆசை பேராசையாக மாறக்கூடாது. அந்த ஆசையே எல்லாமே மாறிடக்கூடாது. அந்த ஆசை பேராசையாக மாறுகிற போது நம்ம என்ன செய்கிறோம்? அதை எப்படியாவது எனக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற போது நம்ம ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்துவோம். அது தவறான வழியாக இருக்கும். இதை இப்படித்தான் நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிற போது அங்கே நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் தவறானதாக மாறி போயிடுவிடும். ஆகவே தான் இந்த பாவம் என்பது நம்மை அடிமைத்தனத்திற்குள்ளே வைக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். பாவம் என்பது அடிமைத்தனத்தில் நம்மளை கொண்டு போய் வைக்கிது. குடி, அது ஒரு பாவம்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது அடிமைத்தனத்தில் நம்மளை வச்சிருக்கு. டிவி ஒரு அடிமைத்தனத்தினுடைய அடையாளமாக அது மாறுகிற போது அதே பாவமாக மாறுகிறது. அங்கே என்ன பாவம்? அயலாரை அன்பு செய்ய நேரம் இல்லை, சுயநலம் அங்கே நிற்கிறது. நான் டிவி பார்க்கணும், என் சுயத்தை நான் வந்து திருப்திப்படுத்தணும். டிவி அந்த சீரியல் இல்லைன்னா சில பேருக்கு தலைவலி வந்துடுது. சீரியல் அன்னைக்கு பார்க்க முடியலன்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஜுரம் வந்துடுது, மனசெல்லாம் கவலையாக போயிடுது. பாருங்க, அவ்வளவு தூரம் நம்ம அடிமை தலைக்குள்ள இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளும்படியான அடையாளம். உணர்ந்து கொள்ள முடியாத ஆழமான அடையாளங்கள் நிறைய உண்டு. நம்ம பேச்சு, நம்மளுடைய எண்ணங்கள் பாவத்தில் அடிமையாக கிடக்கிற போது பேச்சில் அது வெளிப்படும். வெறுமையாய் மாறி அந்த வெறுமை வந்து விதர்ப்பமான வார்த்தைகளாக வந்து விழும். ஆகவே தான் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உரிமை வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். உரிமை வாழ்வு என்ன? உரிமை வாழ்வு அது உலக பாவத்தில் போய் கை வைக்கிறதுக்கான உரிமை வாழ்வு அல்ல. எல்லாவற்றையும் செய்ய உனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதை செய்வது என்பதை அறிந்து செய்வதுதான் உரிமை வாழ்வை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உரிமை வாழ்வை நான் இயேசுவிடமிருந்து பெற்றிருக்கிறேன் அப்படின்னா இயேசு காட்டுகிற உரிமை வாழ்வினுடைய அடையாளம். இப்போ நான் வந்து கத்தி எடுத்தனா எவனை வேணாலும் வெட்டலாம், எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எவனாவது ஒருத்தன் குறுக்க நின்னானா அவனை எட்டி உதைக்கலாம், அவனை அழிச்சிட்டு அவனை நான் தாண்டி போகலாம், எனக்கு உரிமை இருக்குது. இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கிற உரிமை இருக்கு. ஆனால் கிறிஸ்து சொல்லுகிற உரிமை, அடுத்தவன் காலை வாரி விட்டுட்டு தான் நீ போகணுமா, அடுத்தவனை அழிச்சிட்டு தான், அடுத்தவருடைய பெயரை மானபங்கப்படுத்தி விட்டு தான் நீ அந்த காரியத்துக்குள்ளே போகணுமா, அந்த இடத்துல வாழணுமா, யோசிக்கணும். அப்போ கிறிஸ்து கொடுக்குற உரிமை வாழ்வு, ஒரு கணவர் மனைவி, இந்த கணவர் எனக்கு வேண்டாம் போ, இந்த மனைவி எனக்கு வேண்டாம் தூக்கி விட்டுட்டு, எனக்கு உரிமை இருக்குது சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது கிறிஸ்துவினுடைய உரிமை வாழ்வு அல்ல. அப்போ கிறிஸ்து சொல்லுகிற உரிமை வாழ்வினுடைய அடையாளம் அதை தான் இங்கே திருச்சிலுவையில் நம்ம பார்க்குறோம். அவருடைய உரிமை வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது? மனிதருக்கு தன்னை கையளிப்பதில் இருந்தது. அதைத்தான் அவர் தொடர்ந்து பேசுகிறார். பாருங்க, மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆதாம் ஏவாலு சுதந்திரமாக விடப்பட்டாங்க, எதை வேணாலும் சாப்பிட்லாம்ப்பா. ஆனால் காஷன் கொடுத்துட்டார் கடவுள், இந்த மரத்தை மட்டும் டச் பண்ணாத. கடவுள் நினச்சிருந்தா மூடி வச்சிருக்கலாம்ல அந்த மரத்தை, ஏன் மூடலை? மூடி இருந்தாருன்னா ஆண்டவர் அந்த உரிமை வாழ்வை அவங்களுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த உரிமை வாழ்வை கொடுத்துருக்கிறதுனால தான் அந்த மரத்தையும் திறந்து விட்டுருந்தார். பிள்ளைகள் முடிவு பண்ணட்டும், உனக்கு அதை நான் சொல்லியிருக்கிறேன், இதை தொடக்கூடாதுன்னு. அந்த உரிமை வாழ்வை ஆண்டவர் மதித்தார். இன்னைக்கு நாம் அந்த ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க, அந்த நுகத்தை அவர்கள் போய் ஏற்றுக்கொண்டார்கள். உரிமை வாழ்வினுடைய அந்த காரியத்தை மீறி அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை அவர்கள் மேல் அவர்களே வைத்து கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை. கலாத்தியரில் இந்த விருத்த சேதனத்தை பற்றி பவுலடியார் அழகாக சொல்வார். 6வது அதிகாரம், கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 15வது இறைவசனத்தில் சொல்றார் பாருங்க, விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. அதனுடைய அடிப்படையில் தான் இதை பேசுறாரு. விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகிறேன். விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை. விருத்த சேதனம் செய்து கொண்டிருக்கிறதுனால கிறிஸ்துவால் உனக்கு பயன் கிடைக்குமானா? இல்லை. திருச்சட்டத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். விருத்த சேதனம் செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்ய முடியாது, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். திருச்சட்டத்தை ஓரமாக வச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ விரும்ப முடியாமல் வாழலான்னு நீ நினைச்சிடாத. விருத்த சேதனம் செய்கிறதுனால கிறிஸ்துவால் உனக்கு ஒரு பயனும் கிடைக்க போகிறதில்ல. திருச்சட்டத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். அவளுடையார் எவ்வளோ அழகாக நமக்கு கோடிட்டு காட்டுறேன். இன்னைக்கு இந்த விருத்த சேதனத்துக்கு ஒப்பான அடையாளமாக நான் எதை வைக்கிறேன்? ஒரு கிறிஸ்தவன் என்று பிறக்கிறவர்கள், நான் கிறிஸ்தவன் என்ற போர்வைக்குள்ளே வாழ்கிற பிள்ளைகள், அந்த கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை நம்ம அணிந்திருப்பது, அதான் உரிமை வாழ்வினுடைய அடையாளம். அதை விட்டுட்டு நான் கிறிஸ்தவன் என்கிற போர்வைக்குள்ளே இருந்து கொண்டு நான் எதையும் செய்ய எனக்கு உரிமை உண்டுன்னு சொன்னால் யூ ஆர் இன்வாலிடு. நீ விருத்த சேதனத்துக்கு ஒப்பான அடையாளத்தை வச்சிருக்கிற. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு சபையை சார்ந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் இந்த விருத்த சேதனத்திற்கு ஒப்பான அடையாளங்கள் உண்டு. நம்ம கத்தோலிக்க திருவையினுடைய பின்னணியிலிருந்து பார்க்கிற போது திருவை வந்து நிறைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்க. கடவுளை நெருங்கி வருவதற்கு நிறைய வழிமுறைகள் உண்டு. திருவிழா ஒரு வழிமுறை, சப்பரம் இழுக்கிறது ஒரு வழிமுறை, இதெல்லாம் ஒரு திருவிழாவினுடைய மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று கூடுவதற்கான அடையாளங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இதை செய்துட்டா போதும் ஆண்டவருக்குள்ள நான் மீட்பு அடைஞ்சிருவேன். தவறு. ஒரு சில பேர் அந்த திருவிழா நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க, எதுக்கு திருவிழாவே நான் பேசுகிறேன்னு சொன்னால், இது ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய அடையாளமாக இருக்கிறதுனால பேசுகிறேன், அதுக்காக நான் இதற்கு எதிரானவன் அல்ல. நம்ம அதை இவை ஏற்றுக்கொள்கிறோம், திருச்சபை அங்கீகரிக்கிறது. ஆனால் எது முக்கியம் என்பதை நம்ம உணர்த்துகிறோம். திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, நாங்கள் தான் பூ வாங்கி போடுவோம். அவர் பூ வாங்கி போடலைன்னா அவர் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை மறுத்துட்டிங்கன்னா கோயிலுக்கே வரமாட்டாங்க. அது அவங்களுடைய பெருமை. ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு சப்பரம் எடுத்துக்கொண்டு போனோம், திருவிழா தேர். ஒரு ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு தெருவுக்கு அந்த வழியாக போக வேண்டியது, வருஷம் வருஷம் அப்படி தான் போவோம் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், இன்னொரு சந்து வழியாக நம்ம போவோம், அப்படி போனால் இன்னொரு 10-20 குடும்பங்களை நம்ம வந்து கவர் பண்ணி அங்கிட்டு வரலாம் அப்படின்னும் போது, அந்த இடத்துல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அந்த வீதியில் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா என்ன செய்திருக்கலாம், ஒரு நல்ல மனசோடு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவங்க உடன் வந்து, அவர்கள் வந்து ஒரு 10 தப்படி தான், ஒரு 10 இப்போ ஒரு 50 அடியிலேயே அவங்க என்ன செஞ்சிடலாம், இந்த தேரை சந்திக்கக்கூடிய நிலையில் தான் அவங்க வீடு இருக்குது. அந்த வழியாக போனோம் என்றால் அந்த ஒரு வீட்டை தான் சந்திக்கணும். நான் சொன்ன வழியாக போனோம் என்றால் இன்னும் ஒரு 10 வீட்டு கூட சந்திக்கலாம். அதற்காக அந்த வழியை நாம் தெரிந்தெடுத்தோம். இந்த நபர் என்ன செய்தார், என் வீடு வழியாக சப்பரம் வரப்போவதில்லைன்னு உடனேயும் கடும் கோபமுற்று கடினமான வார்த்தைகளை பிரயோகித்து, இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கவே தேவையில்லை என்று சொல்லி அந்த மரியாதை செலுத்த வேண்டிய காரியங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த விழாவினுடைய உற்சவத்தை அவங்க புறக்கணித்தாங்க. கடவுளுடைய அந்த வருகை அவர்கள் வீடை நோக்கி வந்து கொண்டிருந்த புறக்கணிச்சிட்டு போயிட்டாங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, அவர்கள் செய்த காரியத்தை நம்ம ஒரு படிப்பினைக்காக முன்வைக்கிறோம். பாருங்கள், இப்போ இவர் எதை முன்வைத்து எதை யோசித்து கொண்டிருக்கிறாங்க, இவர்கள் செய்த காரியம் ஒரு விருத்த சேதனத்துக்கு ஒப்பான காரியம். சில பேர் என்ன செய்வாங்க, வருடாந்திர அந்த காரியங்களில் வந்து தேரை பிடிச்சி நான் தான் இழுப்பேன், நான் இழுத்தா தான் தேர் போகணும் கட்டாயம். சில பேர் என்ன செய்வாங்க, ஆலயத்தில் வந்து ஒரு பெரிய அதாவது பணி செய்கிறவளாக இருப்பாங்க, பொறுப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அவருங்க அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, வழி வழியாக நாங்கள் தான் வரணும்னு அந்த வழி தலைமுறைப்படி வச்சிருப்பாங்க சில பொறுப்புகளை. இதெல்லாம் விருத்த சேதனத்துக்கு ஒப்பான அடையாளங்கள். நன்மைத்தனத்திற்கு ஏதுவான அடையாளங்களாக நம்ம மாறணுங்கிறது கடவுள் விரும்புகிறது. அதனால தான் ஆண்டவருடைய அடியார் சொல்கிறார் பாருங்க, விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க, முழுவதையும் கடைபிடிக்க. இப்போ திருச்சட்டம் என்ன சொல்லுது, உன்னை அன்பு செய்வது போல் அயலானை அன்பு செய். நான் 5 வருஷம் இந்த பணியில் இருந்துட்டேன் சாமி, இன்னொருத்தருக்கு கொடுங்க, இந்த பாருங்கள் அந்த வாலிப பிள்ளை நல்லா செய்கிறான், அதுதான் திருச்சட்டம். உன்னை நீ அன்பு செய்வது போல் உன் அயலானை அன்பு செய்கிற. பாருங்க, அந்த மனநிலை இல்லை அப்படின்னா, திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். அடுத்த கட்டத்துக்கு வரார். திருச்சட்டம்னு சொல்லிட்டேன், திருச்சட்டத்தையே பிடிச்சிக்கிட்டு நின்னா அங்கேயும் தப்பு நடந்துடும், அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். திருச்சட்டம் கடைபிடிக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவோட உறவு இல்லை. அப்ப எது முக்கியம், கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறப்பவர் இறுதி நாளில் அவரோடு இறங்கி வருவார்னு சொன்ன வார்த்தை உண்மையானது. அப்ப கிறிஸ்துவோடு இணைந்த நிலை முக்கியமா, விருத்த சேதனம் செய்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருப்பது முக்கியமா, அல்லது நான் திருச்சட்டத்தை ஃபாலோ பண்றேன் அப்படி சொல்லி சட்டத்தை ஃப்ரேம் போட்டு வைத்துக்கொண்டு 1, 2, 3 என்று சொல்வது முக்கியமா, எது முக்கியம்? அதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலுடன் காத்திருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வாசகத்துல, இன்னைக்கு நமக்கு முதல் வாசகத்திலலாம் நச்செய்தி வாசகத்திலலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தியினுடைய ஆழம் இங்கேதான் இருக்கிறது. நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? அப்போ திருச்சட்டம் சார்ந்த செயல்கள் நிறைவடைய முடியாது, அதற்காக அதை விட்டுவிடவும் முடியாது. திருச்சட்டத்தை நம்ம துவங்குகிற நாம, செயல்படுத்த துவங்குகிற நாம அந்த திருச்சட்டத்தை கடந்து நம்ம கடந்து செல்லணும். அதைத்தான் அவர் இன்னைக்கு தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்றாரு. எப்படி நீ வாழணும், சட்டத்தை கடந்த அன்புனா என்ன, அது வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட வேண்டும். நலம் தரும் போதனை கேட்ப பேசு, எது நலன் கொடுக்குமோ அந்த போதனையே பேசு, விதண்டவாதம் பேசாத. ஒரு சகோதரர் வந்து சொன்னாங்க, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வந்து நீ இதை செய்கிறதெல்லாம் தவறு, இதை செய்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது யூடியூப்பில் கூட நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய எது வந்து கத்தோலிக்கர்களை அது காயப்படுத்தும், இந்த சபையினரை இது காயப்படுத்துமா, அப்போ அந்த காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அவங்க பேசி டாபிக் போட்டு கல்லறை திருநாள் தேவையா பாருங்க. நீ எது சரின்னு நீ பேசு, சரி நம்ம எது சரியோ அதை நம்ம செய்கிறோம், நம்ம உணர்ந்து நம்ம செய்கிறோம், அதை நம்ம சரின்னு நினைக்கிறோம். அதை வந்து ஒருத்தர் வந்து மாற்று கருத்தாக உள்ளே திணிக்கிறாருன்னு சொன்னால் இது நலம் தரும் போதனை அல்ல. அவருடைய சபையாருக்கே அவர் கொடுக்கக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக அது இருக்க முடியாது, இது குழப்பத்தின் செய்தி. நம்ம திருவவை இது தேவைன்னு சொல்லியிருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வச்சிருக்கிறோம். இதை அவர் மறுத்து பேசுவதனால அவருக்கு என்ன கிடைக்க போகிறது, அவருக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தியாக போவாங்க. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு ஆவலோடு பார்க்குறவங்க நிறைய பேர் போவாங்க, ஆனால் நலம் தரும் போதனையை அது கொடுக்குமான்னா கொடுக்காது. ஒரு சில நல்ல கிறிஸ்தவ கத்தோலிக்கர் அல்லாத பிரசங்கியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நானும் அவர்களுடைய செய்தியெல்லாம் கேட்பதுண்டு. பாருங்க, அவர்கள் நல்மனதோடு நலம் தரும் போதனையை கொடுக்கிற நல்ல உள்ளங்கள். அவங்க வந்து நம்மளுடைய விசுவாச கான்செப்டுக்குள்ளே போக மாட்டாங்க, நம்ம தான் சொல்லிட்டோமே விருத்த சேதனம் சார்ந்த காரியங்கள் இதெல்லாம் நம்ம தேவை இல்லைன்னு சொல்கிறதில்லை, ஆனால் அதையே பிடிச்சு கொண்டு இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம், இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டோம். நாம் எதை நம்ம மக்களுக்கு சொல்கிறோமோ அதைத்தான் அவர்கள் என்ன செய்கிறோம், பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் எளியவர்களை குழப்ப செய்யும், அவர்களுக்கு அது பெரிய ஒரு உயர்வை காட்டுவதை போல தெரிகிறது. அதுக்கு தான் நாங்கள் நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம், நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள், ஆண்டவர் எதை நம்மளோடு பேசுகிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். நலம் தரும் போதனை கேட்ப பேசு, பாருங்கள் அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறார். நீ எதையாவது பேசி மக்களை கவரணும்னு நினைக்காத, நலம் தரும் போதனை. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாக இருந்து, சும்மா இல்லை, நம்பிக்கை மட்டும் இருக்குதுங்க, மன உறுதி இருக்குதுங்க, அன்பு இருக்குதுங்க, அது மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆக முடியாது. எல்லாம் கோரிலேட்டடுன்னு சொல்லுவோம், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம்பிக்கை மட்டும் இருக்குது ஆனால் வாழ்க்கை வேறையாக இருக்குது. அன்பு, நல்ல மனுஷங்க அன்பு செலுத்துவாருங்க, நல்ல அன்பான மனுஷன் இறக்கப்படுவாருங்க, ஆனால் அவன் வாழ்க்கை வேற, அங்கிட்டு வேற ஒரு வாழ்க்கை போக முடியாது. வெளியில் இருக்கிறவங்க பேசலாம், அவர் வாழ்க்கை அவருடைய பர்சனல் லைஃப் எப்படியோ தெரியாதுங்க, ஆனால் அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின் வாங்க. அவங்க பர்சனல் லைஃப் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிற போது ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அங்கே அவர்கள் ஏதோ சொல்ல வருகிற விஷயத்தை சொல்ல விரும்பலை. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, வயது முதிர்ந்த ஆண்கள், வயது முதிர்ந்தனா சிறு பிள்ளையா இல்லைன்னு அர்த்தம். வயது முதிர்ந்த அப்படின்னா நீ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ஆண்கள், அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு பார்த்தீங்களா, உடையவர்களாக இருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை காத்துக்கொள்ள சொல். இதெல்லாம் நீங்கள் என்ன காத்துக்கொள்ள சொல்லுங்க. அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய் புறங்கூறாதவர்களாய். இந்த புறங்கூறுதுங்கிறது பெண்களுக்கு உரிய ஒரு காமன் ஃபேக்டர் தான், ஆனால் இது இப்போ இல்லை, அப்போலேருந்தே இருக்கிறது. அப்போனா என்ன, நம்மளுடைய இயல்போடு இணைந்த ஒரு காரியமாக இருக்கிறது, அதில் ஜாக்கிரதையாயிரு. உடனே இதை சொல்லக்கூடாது நம்ம உடனே, ஆ நான் பொம்பளைங்க தான் அப்படியா, ஆம்பளைங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு உடனே பெண்களை இழிவாக பேசிட்டாங்க பைபிளில் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஐடென்டிட்டி, இதை வந்து அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க, நீ சுதாரித்து கொள்ள வேண்டும். இதை யாரும் நம்ம இல்லைன்னு சொல்லி மறுத்து நம்ம இல்லா இருப்பதை இல்லை என்று சொல்வதனால ஒன்றும் ஆகிட போகிறதில்லை. நம்ம என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால், இதை அறிவு ஞானத்தோடு புரிந்து கொள்கிற பிள்ளைகள் ஞானமாக ஏற்றுக்கொள்வாங்க, இதை ஞானத்தோடு புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க, போராடுவாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அடியார் வழியாக எப்படி வெளிப்படுத்து பாருங்க, பவுலடியார் வழியாக, தூய நடத்தை உள்ள உடையவர்களாய் புறங்கூறாதவர்களாய் குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய் பெண்களுக்கு கூட அந்த ஒரு காஷன் கொடுத்துருக்குறாங்க குடிவெறிக்கு. ஏன்னா குடும்பம் ஆம்பளைங்க குடிச்சு பொம்பளை குடிக்காமல் இருந்தால் வீட்டை காப்பாற்றிடலாம், பெண்களும் குடிக்கிறாங்கன்னா குடும்பம் நாசமாக போச்சுன்னு அர்த்தம், அந்த குடும்பத்தை காப்பாற்றவே முடியாது. இப்போ என்ன ஒரு வேதனையான செய்தின்னா, பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈக்குவல் ரைட்டு எல்லாத்துலேயும். நான் மீட்டிங் நடக்கும்போது, ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போது சொல்லுவேன், குடிக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் ஹல்லேலூயான்னா, அங்கே நாலு பேர் தெரியாமல் சொல்லிடுவாங்க. தெரியாமல் தான் சொல்கிறாங்க, சொன்னவங்க குடிக்கிறாங்க இல்லை, ஆனால் அத்தனை பெர்சன்டேஜ் அங்கே இருக்குன்னு அர்த்தம். உலகத்தில் உலகத்துக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க கேமை, பிசாசு விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஜாக்கிரதையாக இருக்கணும், விளையாட்டுக்கு கூட அங்கே போய் தொட தேவையில்லை. நம்ம வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி யூடியூப்ல எல்லாம் அவங்க குடிக்கிறாங்க இவங்க குடிக்கிறாங்கன்ற செய்தி வருதுன்னு பார்த்துட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, அது சோதனை முயற்சிக்காக கூட செய்திடாதீங்க. சோதனை முயற்சி சும்மா ஒரு தடவை பார்ப்போமே, பிசாசு அப்படி தான் தொட சொல்லுவான். தயவு செய்து அதை செய்யக்கூடாது. வாலிப பிள்ளைகள் நட்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம்பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி, கற்றுக் கொடுக்கறதுனால என்ன நடக்குது பாருங்க, அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய். இங்கே தான் பிரச்சனை இருக்கு, வீட்டு வேலை செய்கிறதுல நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை, அதை அங்கீகரிக்கிறதுக்கான கணவன்கள் இல்லை. ஒருத்தர் வந்து மனைவியோட சண்டை போட்டுட்டார், சண்டை போட்டுட்டு யூ ஆர் வேஸ்ட் இன் மை லைஃப் அப்படின்ட்டார். யூ ஆர் வேஸ்ட் இன் மை லைஃப், நீ என் வாழ்க்கையில் ஒரு வேஸ்டான ஒரு ஆள், ஒரு பயனற்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி மனைவியை கண்ணாமண்ணான்னு திட்டி அந்த மனைவி மனம் உடைஞ்சிட்டாங்க. உடனே இவர் என்ன செய்தார், கோச்சிக்கிட்டு நண்பர் வீட்டுக்கு போயிட்டார். போய் மனைவியோட உடனே நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார், என்னப்பா என்ன பிரச்சனை, என்ன ஒரு மாதிரி வாட்டமாக வந்திருக்கிற, சொல்கிறார், நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், இங்கே தான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன், என் மனசெல்லாம் ஒரே பாரம். சரிப்பா இருப்பா பரவாயில்ல இரு இருந்துட்டு போகலாம் இரு அப்படின்னு சொல்லி நண்பர், என்ன பிரச்சனை, என் மனைவியால் ஒரு பயனும் இல்லைங்க. அவர் சொல்கிறாரு, நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இந்த பிள்ளை என்ன செய்யுது, என் மனைவி என்ன செய்கிறா, வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் எதிர்பார்க்குற காரியத்தெல்லாம் செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சாச்சு. இரண்டு நாள் கழித்தது, மூன்றாவது நாள் அந்த நண்பர் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். உட்கார வைத்து, காலையில் காஃபி குடிச்சியா, ஆ குடித்தேன், நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்தது, சாப்பிட்டியா, டிட் யூ டேக் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், எஸ், லன்ச் எடுத்தியா, எடுத்து, சரி இப்போ ஒரு கணக்கு போடுவோம் வா அப்படின்னு கணக்கு போட்டார். நீ ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுருந்தீன்னா காலையில் வந்து உனக்கு காஃபி போட்டு கொடுத்து உனக்கு சாப்பாடு மதிய காலை உணவு மதிய உணவு இரவு உணவு சமைச்சிட்டு ஒரு சகோதரி போகிறாங்க அப்படின்னா எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன், எழுது எழுதுனார். ஒரு வேலையால் வைத்திருந்தா, இந்த துணிகளெல்லாம் ஒரு 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 வாரத்துக்கு எப்படியும் இரண்டு முறை நம்ம துவைக்கிறோம், குறி ஒரு உத்தேசமாக ஒரு முறை வந்து துவைச்சா நீ இத்தனை டாலர் வந்து துவைக்கிறவங்களுக்கும் அயன் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும், எழுது. பாத்திரங்களெல்லாம் கழுவணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஆள் போடுற, அதுக்கு எவ்வளோ கொடுப்ப, இத்தனை டாலர், எழுது. வீடுகளெல்லாம் கூட்டு துடைக்கணும், மாபடிக்கணும், டஸ்ட் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்ப. கூட்டி கழித்து பார்த்தா இவருடைய சம்பளத்தை தாண்டி வந்து நிற்கிது ப்ரைஸ் எல்லாம். அப்போ தான் அந்த நண்பர் சொன்னாரா, இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னார், இதெல்லாம் உன் மனைவி செய்கிறாங்க, இந்த மனைவி செய்கிறத ஒரு நாளாவது நீ அங்கீகரிச்சிருப்பியா, நீ போய் ஒரு நாளாவது அந்த காரியத்தை செய்திருப்பியா, ஒரு நாளாவது உன் மனைவி உன்னை டிமாண்ட் பண்ணியிருப்பாங்களா இந்த வேலையை நீ செய்யணும்னு சொல்லி. அமைதியோடு அந்த மகள் முணுமுணுப்பு இல்லாமல், இத்தனை வருடங்களாக இவள் செய்திருக்கிறான்னா இத்தனை வருடத்தினுடைய ஊழியத்தினுடைய பண மதிப்பு இவ்வளோ போட்டு காட்டினோனையும் புருஷங்கார மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பாருங்க, தன்னுடைய ஊதியத்தை விட அந்த மகளுடைய ஊதியம் பண மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது. அடுத்த நாள் வீட்டுக்கு போனார், மனைவி எழுந்திருப்பதற்கு முன்பாகவே எழுந்து காஃபி போட்டு மனைவி இடத்திலே கொண்டு வந்து நின்றாராம். ஐ எம் சாரி, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாராம். மனமாற்றம் ப்ரை சொல்லும், மனமாற்றம் அடைகிறவங்கெல்லாம் நாளைக்கு காஃபி போட்டு மா காலையில் வீட்டுக்காரமாக எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போய் ஐ எம் சாரி ஐ லவ் யூ சொல்லுங்கள். ப்ரைஸ் எல்லாம் எல்லாரும் என்னை திட்டுவாங்க, இவன் வேறத்தன் எதையாவது சொல்லி கொடுத்துட்றான், ஏற்கனவே ஆடுவாள்க, இவன் வேற சொல்லி கொடுத்துட்டான்னா இன்னும் வேற ஆடுப்படுறாள்களோ அப்படின்னு பயந்துடாதீங்க. பாருங்க, வீட்டு வேலைகளை செவனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். கணவர் புரிந்துக்கணும், மனைவி பணிந்திருக்கணும். இரண்டு பேருமே டிக் ஃபார் டேட்டில் நிற்கக்கூடாது. பெண்களுக்கு ஏன் இந்த பெண்களுக்கு மட்டும் பணிந்திருக்கிற இந்த வார்த்தை அப்படின்னா, அது பெண்களுக்கு முடியும், ஆண்களுக்கு அது முடியாது. ஆண்கள் என்ன செய்யணும், அன்பை காட்டணும், உழைக்கணும், கடினமாக ஓடணும், இது ஆண்களுடைய இயல்பு. பெண்களால் பணிந்திருக்க முடியும், ஆனால் பெண்கள் எழுந்தாங்கன்னா சுனாமி தான். பணிந்தாங்கன்னா அவங்கள விட பணிவு வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அதனால தான் அந்த அழைப்பை கொடுக்குறார். அதனால் பெண்கள் வந்து அடிமைத்தனத்தினுடைய அடையாளமாக வைக்கப்படுறாங்க அப்படி இல்லை. எது உங்களால் முடியுமோ அதை அவங்க கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இதை மாதிரி இளைஞர்கள் கட்டுப்பாடு உள்ளவர்களா, இளைஞர்களுக்கு ஒரு செய்தி, நற்செயல் செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இளைஞர்களை அப்பா அம்மா கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க, வெளியில் போகக்கூடாது. இளையோர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் பங்கு தளத்திற்கு போகணும், போய் அங்கே இளையோர்கள் நீங்கள் இணைந்து இளையோர்களாக இணைந்து என்ன செய்யணும்னா ஒரு நட்பணிகளை செய்யணும். இன்னைக்கு இளையோர்கள் இணைந்து வர இடத்துல ஒரு பெரிய வேதனை என்ன இருக்குன்னா, காதல் பிசாசு உள்ள வந்துருது. பிரைஸ் தி லார்ட். காதல் பிசாசே காதல் பிசாசேன்னு பாட்டு இருக்குது, ஆனால் உண்மைதான் அது. காதல் வந்து பிசாசு மாதிரி உள்ள வந்துடும். எங்கே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு செயல்படுகிற இடத்துல அங்கே என்ன வந்துருதுன்னா, இந்த காதல்ங்கிற பிசாசுனால அப்பா அம்மாவுக்கெல்லாம் பயம், பிள்ளைய விட்டா எங்கே ஓடி போயிடுமோ அப்படின்னு. தயவு செய்து பிள்ளைகள் உள்ளே போகிற போது அந்த மாதிரியான தீமைக்குள்ளே விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கி ஓடக்கூடிய பிள்ளைகள் எங்கே இங்கேயும் பார்க்க மாட்டாங்க, இலக்கே இல்லாதது தான் இங்கிட்ட இங்கிட்டும் பார்த்துட்டு ஓடும். நான் தான் சொல்கிறது, ஒரு வாலிப பிள்ளைகள் நீ ஓடிக்கிட்டு இருக்கிற இலக்கு வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறீன்னா உன் இலக்கை தடை செய்கிறதுக்கு இலக்கில்லாத ஒரு ஜீவன் உள்ளே வரும். நான் உன்னை லவ் பண்ணுறேன் அவன் சொல்லும் போதே அல்லது அவள் சொல்லும் பொழுதே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இது இலக்கில்லாத ஆள். நம்ம இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற போது இந்த இலக்கில்லாதவர் நடுவில் வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க, இடையூறு ஏற்படுத்துகிறாங்க. 200 ஓட்ட பந்தயம் ஓடுறவன் எங்கேயாவது இப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு ஓடுவானா, கையெல்லாம் காட்டிக்கிட்டு ஓடும். அவன் இப்படி கை காட்டிக்கிட்டு ஓடுறான்னா அவன் கடைசியாக வருவான் அர்த்தம். முதல்ல ஓடுறவன் எங்கேயுமே கவனம் சிதறாமல் நேரடியாக ஓடுவான், நேராக ஓடுவான் ஓட்ட தொடர்ற வரைக்கும். இன்னைக்கு இலக்கு நோக்கி ஓடக்கூடிய பிள்ளைகளாக இளைஞர்கள் மாற வேண்டும். அப்போ நட்கிரியைகள் செய்வதில் அவங்க கருத்தாய் இருக்க வேண்டும். நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு, யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் இரட்டை மொழிகளை பேசுறாங்க, சினிமாவில் பேசுறாங்க, பாடல்கள் அப்படி தான் பேசுது, சினிமா பாடல்கள். அதை உள்வாங்கிக்கிட்டு இவங்களும் என்ன செய்கிறாங்க, நிறைய வார்த்தைகளை இவங்க என்ன செய்கிறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இரட்டை மொழிகள் சொல்லக்கூடிய அர்த்தம் தரக்கூடிய கெட்ட வார்த்தைகள், இரட்டை புரிதல் உடைய இச்சைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடாது. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலந்தரும் வார்த்தைகளை பேசு. அவங்க என்ன செய்கிறாங்க, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடி. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஏன் இப்படியெல்லாம் நீ வாழணும் செய்யணும் அப்படின்னா, மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. அந்த வெளிப்பட்டுள்ளதை நீ பிடிச்சிக்கணும்னா, நீ அடையணும்னா இப்படியெல்லாம் வாழணும். அதை தான் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம சொன்னோம், விருத்த சேதனத்துக்கு ஒப்பானதை பிடிச்சிக்கிட்டு நான் மோட்சத்துக்கு போயிடுவேன்னு நினைக்காத. பாருங்க, நெல்லு வந்து அந்த தூத்துவாங்க, காற்றடிக்கிற திசையில் வச்சு தூத்துவாங்க. அப்போ பதரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தூரமாக விழுவோம், நெல்மணிகளோடு இருக்கிறது அங்கேயே விழுவும். அப்போ பதறெல்லாம் நீ அழிக்கிட்டு வந்து நான் சோறாக்க போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் அறிவிலிகளும் செயல்படுவாங்க. அதனால தான் கடவுள் நமக்கு சொல்கிறார், மீட்பை நீ கண்டுகொள்ளணும்னா அந்த நெல்மணிகளை அள்ளுறது போல சரியானவற்றை தொடணும். நீனு ஆண்டவருடைய வார்த்தை, நாம் இறைப்பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுக்கணும். அதுவாக வரும், அதுவாக வந்து நம்மளை தொடும், நம்ம மேலே ஏறி உட்கார பார்க்கும். மறுக்கணும், நோ, மறுத்து கட்டுப்பாடு நேர்மை. கட்டுப்பாடு இதுதான் என்னுடைய ஃப்ரேம், இதுக்குள்ளே நான் நிற்கணும். அப்படி கட்டுப்பாடு நேர்மையுடன் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். அப்போ நம்ம முயற்சி செய்கிற போது பயிற்சியாரு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு இது பிடிக்கும், ஆண்டவருக்கு இது பிடிக்காது, அதை அறிந்து நம்ம செயல்படணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஏன் இயேசு வந்து இப்படித்தான் வாழணும்? நிறைய பேருக்கு சந்தேகம், ஏன் இயேசு வந்து சாகணும், ஏன் இயேசு வந்து மனிதராக பிறக்கணும், இயேசு வந்து 33 வருஷம் வாழணும், ஏன் இயேசு வந்து 30 வருஷம் மறைஞ்சு வாழணும், ஏன் இயேசு வந்து 3 வருஷம் ஒரு நாடோடி மாதிரி தெரியணும்? பாருங்க, எல்லாமே ஃப்ரேம்ல வர்றது. என்னுடைய விருப்பம் என்று என் தந்தையினுடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் ஃப்ரேம்ல நிற்கிறார். அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, கட்டுப்பாடு, நெறிக்கடுகளிலிருந்து நம்மை மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கிவிங் ஹிம்செல்ஃப், இயேசு சுவாமி தம்மையே முழுவதுமாக ஒப்படைத்ததற்கான அந்த அடையாளம் இதுதான், அதற்கான பர்பஸ் திட்டம் இதுதான். நம்ம அனைவரையும் நெருக்கேடுகளிலிருந்து மீட்டெடுக்கணும், ஆர்வமுள்ள பிள்ளைகளா நற்செயல் புரிய நம்மை மாற்றணும். சிந்தித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நற்செயல் புரியக்கூடிய நிலையில இருக்குதா, அல்லது தீமை ஒரு பக்கம் நற்செயல் ஒரு பக்கம் ரெண்டுமே கிடக்குது? சாமி மாத்திக்கணும், ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, உயிருள்ள பிள்ளைகளாக நம்ம பலியாக ஒப்பு கொடுப்பது. சிந்தித்து பார்ப்போம், இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.